வணக்கம். தமிழ் இலக்கியத்தோட ஆழமான ஆனா அதிகம் பேசப்படாத சில பக்கங்களுக்குள்ள உங்களை அழைச்சிட்டு போற ஒரு சிறக்கு பயணத்துக்கு வரவேற்கிறோம்.
ஆமாங்க, இன்னைக்கு நாம வந்து இந்த பெரிய காவியங்கள், புராணங்கள் இதையெல்லாம் தாண்டி தமிழ் சிற்றிலக்கியங்கள், அப்புறம் சில தனிப்பாடல்கள், அந்த உலகத்துக்குள்ள போக போறோம்.
சரி.
கலிங்கத்து பரணி, திருக்குற்றால குறவஞ்சி, தமிழ் விடுத்தூது, அப்புறம் காலமேக புலவரோட சிலேடை, சத்தியமுத்த புலவரோட நாரை விடுத்தூதுன்னு சில முக்கியமான மூலங்களை எடுத்திருக்கோம்.
சரி. அப்போ நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த படைப்புகளில் மறைஞ்சிருக்கிற சில சுவாரஸ்யமான கதைகள், அப்புறம் நுட்பமான வர்ணனைகள், சில சமயம் ஆச்சரியமா இருக்கிற சமூக பார்வைகள், இது எல்லாம் உங்ககிட்ட கொண்டு வர்றதுதான்.
ஆமா,
இது வந்து வெறும் இலக்கிய அலசல் மட்டும் இல்லை, அந்த கால வாழ்க்கையோட ஒரு சின்ன ஜன்னலை திறக்க முயற்சி செய்ய போறோம். இத விரிவாக பார்ப்போமா?
கண்டிப்பா. முதல்ல போர்க்களத்தோட அந்த பயங்கரத்தையும் வீரத்தையும் ஒன்னா சொல்ற கலிங்கத்து பரணியிலிருந்து ஆரம்பிக்கலாம்.
கலிங்கத்து பரணி? ஆமா, இது பரணி இலக்கியங்கள்லே ரொம்ப பழசுன்னு சொல்லுவாங்க இல்லையா?
ஆமா.
முதல் குலோத்துங்க சோழனோட கலிங்க வெற்றி செயங்கொண்டார் எழுதினது. ஆனா பரணினா என்னன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க, ஆனா அதோட கரெக்ட் பொருள் என்ன?
அது நல்ல கேள்வி. பரணிங்கிறது வந்து போர்க்களத்துல 1000 யானைகளை கொன்ன ஒரு வீரனை புகழ்ந்து பாடுறது. அது ஒரு சிற்றிலக்கிய வகை.
ஓ, 1000 யானைகளா?
ஆமா. கலிங்கத்து பரணி குலோத்துங்க சோழன் சார்பா அவனோட படைத்தலைவன் கருணாகர தொண்டைமான் அவர் செஞ்ச அந்த 1000 யானை வெற்றிய கொண்டாடுது. ஆனா இதுல வெறும் புகழ்ச்சி மட்டும் இல்ல, போரோட அந்த கொடூரமான பக்கத்தையும் ரொம்ப அழுத்தமா பதிவு செஞ்சிருக்காங்க.
ஆமா, அதுல வர்ற சில ஓமைகள் படிக்கும்போதே மனச உழுக்குது. உதாரணத்துக்கு, போர்க்களத்துல கழுகுக்கும் பருந்துக்கும் தன்னோட உடலை கொடுக்கற வீரர்கள் இருக்காங்க இல்லையா?
ஆமா.
அவங்களோட முகமலர்ச்சி எப்படி இருக்குமாம்னா, விருந்தினரை கண்ட வள்ளலோட முகமலர்ச்சி மாதிரி இருக்குமா? இது வீரத்தை புகழுதா, இல்ல போரோட விளைவா ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுதா, என்ன நினைக்கிறீங்க?
இது ரொம்ப முக்கியமான பார்வை. இது ரெண்டு விதமாவும் பார்க்கலாம். ஒரு பக்கம் பார்த்தா அது அந்த வீர மரணத்தை ஏத்துக்கிற மனப்பான்மை, அந்த தியாக உணர்வு, அதை உயர்த்தி பிடிக்குது.
சரி.
இன்னொரு பக்கம் கவிஞரோட கற்பனை வழியா அந்த மரணத்தோட கோரத்தை மறைமுகமா உணர்த்தவும் செய்யுது. அந்த ஊமையே ஒரு மாதிரி ஷாக் கொடுக்குது இல்லையா?
நிச்சயமா கொடுக்குது. அதே மாதிரி நரிகள் பத்தி ஒரு ஊமை இருக்கு. யாருக்குமே உதவாத கஞ்சன் செத்ததும் அவன் பொருளை கவர காத்திருக்கிறவங்கள மாதிரி.
ஆமா.
வீரர்கள் செத்த பின்னாடியும் நரிகள் அவங்கள சுத்தி இருக்குமா? இது என்ன, இது ஒரு சோஷியல் கமெண்டா?
ஒரு விதத்துல ஆமான்னு சொல்லலாம். இது வெறும் நரிகா பத்தின வர்ணனை மட்டும் இல்ல, மனுஷ இயல்புல இருக்கிற சந்தர்ப்பவாதம், சில சமயம் இரக்கமே இல்லாத தன்மை, அதையெல்லாம் குறிப்பால உணர்த்துது.
ஓஹோ,
இது மாதிரி நிறைய ஓமைகள் இருக்கு. யானை செத்ததும் போயிடுற வண்டுகள் மாதிரி, பொருள் தீர்ந்ததும் பிரியற விலைமாதர்கள் பத்தி, கணவனோட உடன்கட்டை ஏறும் பெண்கள் மாதிரி செத்த யானைகளோட பிணைஞ்சிருக்கிற கொடிகள் பத்தி, இதெல்லாம் வெறும் இமேஜ் மட்டும் இல்ல, அந்த கால சமூக நம்பிக்கைகள், உறவுகள், வாழ்க்கை நீதிகள் இதையெல்லாம் காட்டுது.
கணவனை தேடி வர்ற பெண்கள் கடைசியில பிணந்தின்னும் பேய்கிட்ட போய் எம் கணவர் எங்கேன்னு கேக்குற காட்சி இருக்கு, அது ரொம்ப உருக்கமா இருக்கு.
ஆமா, அது வந்து போரினால ஏற்படுற தனி மனித துயரத்தோட ஒரு உச்சம். இங்கே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பரணி இலக்கியம் போரை கொண்டாடுதுதான், இருந்தாலும் அதனோட அந்த இருண்ட பக்கத்தை மனுஷ வழிய பதிவு செய்ய கொஞ்சம் கூட தயங்கல.
சரி.
செய்யங்கொண்டாரோட கவிதை ஆளுமை அந்த வீரத்தையும் சோகத்தையும் ஒன்னா சேர்க்கறதுல நல்லா தெரியுது. ஒரு வகையில இன்னைக்கு நாம போர் இலக்கியங்களை பார்க்கிற பார்வையோட ஒரு முன்னோடினே சொல்லலாம் இது.
ஆமா, போர்க்களத்தோட அந்த ரொம்ப தீவிரமான சூழல்ல இருந்து இப்ப அப்படியே கொஞ்சம் மாறி இயற்கையோட அழகும் தெய்வீகமும் கலந்த ஒரு உலகத்துக்கு போலான்னு நினைக்கிறேன்.
ஓ, போலாமே.
திருக்குற்றால குறவஞ்சி பத்தி பேசலாமா? குறவஞ்சி, அது என்ன மாதிரியான இலக்கியம்?
திருக்குற்றால குறவஞ்சி, இதை எழுதினது திரிகூடராசப்ப கவிராயர். குற்றாலநாதர் மேலையும் அவர் மேல காதல் கொண்ட வசந்தவல்லிங்கிற ஒரு பெண் பத்தியும் எழுதின நூல் இது. குறவஞ்சிங்கிறது வந்து ஒரு நாடக வணிவம்.
நாடகமா?
ஆமா. இதுல குறவர் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் வருவாங்க, குரத்தி. அவங்க குறி சொல்றது, மலைவளத்தை பாடுறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமா இருக்கும். ஒரு மாதிரி நாட்டுப்புற கலை அம்சங்கள் கலந்த இலக்கியம்னு வச்சுக்கோங்களேன்.
ஓ, குறி சொல்றது, மலைவளம் பாடுறது. அப்போ இதுல குற்றால மலைவளம் பத்தி வர்ற வர்ணனைகள் ரொம்ப அருமையா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
ஆமா, நிச்சயமா.
குரங்குகள் பழங்களை பறிச்சு விளையாடுறதும், அது தேவர்கள் விரும்புறதும், இதெல்லாம் சும்மா கற்பனையா இல்ல வேற ஏதோ அர்த்தம் இருக்கா இதுக்குள்ள?
இது வந்து வெறும் இயற்கை வர்ணனை மட்டும் இல்ல, இதை ஒரு பெரிய படத்தோட சேர்த்து பார்க்கணும், அப்ப புரியும். கவிராயர் குற்றால மலைய வெறும் மலையா மட்டும் பார்க்கல, அது சிவன் இருக்கிற ஒரு தெய்வீகமான இடம். அதனால அங்க இருக்கிற ஒவ்வொரு விஷயமும், குரங்குகள், வேடர்கள், சித்தர்கள், அருவி, எல்லாமே ஒரு தெய்வீக தொடர்போட தான் சொல்லப்படுது. குரங்குகள் விளையாடுற பழத்தை தேவர்கள் வாங்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த இடம் பூமியா இருந்தாலும் தேவலோகத்துக்கு சமம்னு கவிஞர் சொல்றார்.
அப்பா, வேடர்கள் பார்வையாளியே தேவர்களை அழைப்பாங்கிறதும், தேனருவி வேகமா வந்து சூரியனோட தேர் சக்கரத்தையே வழுக்க செய்யுங்கிறதும், இதெல்லாம் வெறும் கவிதை அழகு மட்டும் இல்ல, அந்த இடத்தோட புனிதத்தை இன்னும் அதிகமாக்கி காட்டுற டெக்னிக்ஸ். அப்படிதானே?
மிக சரியா சொன்னீங்க. இயற்கையோட அந்த செழிப்பையும் தெய்வீகத்தையும், அப்புறம் மனுஷ உணர்வுகளையும், அதாவது வசந்தவள்ளியோட காதல், குரத்தியோட குறி சொல்ற திறமை, இதையெல்லாம் ஒன்னா இணைச்சு ஒரு முழுமையான அனுபவத்தை தர்றது தான் குறவஞ்சி இலக்கியத்தோட சிறப்பு.
ஆமா,
இதுல மொழிநடை கூட பாருங்க, ரொம்ப எளிமையா பாட்டுக்கேத்த மாதிரி இருக்கும். அதனாலதான் இது ரொம்ப பாப்புலரான ஒரு நாடக வடிவமாவும் இருந்திருக்கு.
பரணியில போர், குறவஞ்சியில இயற்கை, பக்தி, காதல். அடுத்து நாம பார்க்க போற தமிழ் விடுதூது, இதுல தமிழே ஒரு கேரக்டரா மாறுதுன்னு நினைக்கிறேன். தூது இலக்கியம்னா என்ன? எதுக்காக தமிழ் மொழியை போய் தூது அனுப்பணும்?
தூது இலக்கியம், இதுக்கு வாயில் இலக்கியம்னு ஒரு பேர் இருக்கு. இதுல வந்து தலைவன்கிட்டயோ தலைவிக்கிட்டயோ தன்னோட காதலை இல்லனா பிரிவு துயரத்தை சொல்லி அனுப்ப, ஒரு அக்ரிணை பொருளை, மேகம், கிளி, அன்னம் இந்த மாதிரி, இல்லனா மனுஷங்களையோ தூது அனுப்புற மாதிரி பாடுவாங்க.
சரி,
ஆனா தமிழ் விடுதூது ரொம்ப ஸ்பெஷல். இதுல மதுரை சொக்கநாதர் மேல காதல் கொண்ட ஒரு பெண் தான் காதல் நோயை சொல்லி வர சொல்லி யார தூது அனுப்புறா தெரியுமா?
யாரு?
தமிழ் மொழியையே தூது அனுப்புறா.
தமிழையே தூது அனுப்புறாங்களா? அட, அப்ப அந்த பெண் தமிழை எவ்வளவு உயரவா நினைச்சிருக்கணும்.
ஆமா,
அதுக்காக அந்த நூல்ல தமிழ் எப்படி சிறப்பிக்கப்படுது?
அதுதான் அந்த நூலோட ஹைலைட். தமிழை தூது அனுப்புறதுக்கு முன்னாடி அதனோட தகுதிய சிறப்பையெல்லாம் சொல்லணும் இல்லையா?
ஆமா.
அப்புறம் ஞானசம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர் மாதிரி நாயன்மார்கள் தமிழ்ல பாடின அற்புதங்களை சொல்றாங்க. அகத்தியர், தொல்காப்பியர் மாதிரி பெரிய இலக்கண ஆசிரியர்கள் முனிவர்களை குறிப்பிடுறாங்க. இப்படி தெய்வீக ஆளுமைகள், வரலாற்று புலவர்கள், சமயப் பெரியவர்கள்னு எல்லாரையும் கனெக்ட் பண்ணி தமிழ் வெறும் மொழி இல்ல, அது ஒரு பண்பாடு, ஒரு வரலாறு, ஒரு தெய்வீக சக்தி அப்படின்னு நிலைநிறுத்துறாங்க.
அப்போ
தன்னோட காதலுக்காக தமிழே தூது அனுப்புறதன் மூலமா அந்த பெண் தன் காதலோட தீவிரத்தையும் சொல்றாங்க, தமிழோட உயர்வையும் ஒரு சேர சொல்றாங்க இல்லையா?
ஆமா, இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. காதலுங்கிற ஒரு தனிப்பட்ட உணர்வை சொல்ல ஒரு மொழியோட ஒட்டுமொத்த பெருமையை முன்னாடி வைக்கிறது. இது ரொம்ப யூனிக்கான அப்ரோச்.
நிச்சயமா, இதுல ரொம்ப ஃபேசினேட் பண்ற விஷயம் என்னன்னா, அந்த பெண்ணுக்கு சொக்கநாதர் மேல இருக்கிற காதல் எவ்வளோ ஆழமோ அதே அளவு ஆழமான பற்று தமிழ் மொழி மேலயும் இருக்கு.
சரி,
ரெண்டையும் பிரிக்கவே முடியாம நினைச்சு பாக்குறாங்க. இது தமிழ் மக்கள் மொழி மேல வச்சிருந்த மதிப்பையும் ஒரு விதமான பக்தியையும் கூட காட்டுதுன்னு சொல்லலாம்.
இதுவரைக்கும் நாம பார்த்தது கொஞ்சம் பெரிய நூல்கள். ஆனா சில சமயம் சின்ன சின்ன தனி பாடல்கள்ல கூட பெரிய கருத்துக்கள், அழகான ஓமைகள், நகைச்சுவை எல்லாம் ஒளிஞ்சிருக்கும் இல்லையா?
ஆமா, கண்டிப்பா.
சில தனி பாடல்களை பத்தி பேசலாமா? உதாரணமா காலமேக புலவர் பத்தி.
ஓ, காலமேக புலவர், அவர் எப்படி விட முடியும்? 15 நூற்றாண்டை சேர்ந்தவர். வசப்பாடுறதுலயும் சரி, உடனுக்குடன் கவிதை சொல்ற அந்த ஆசுகவி திறமையிலயும் சரி, ரொம்ப பேர் போனவர்.
ஆமா,
அவரோட தனித்துவமே அந்த சிலேடையில தான் இருக்கு.
சிலேடை அப்படின்னா நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கல்லுல ரெண்டு மாங்காயா?
அதேதான், ஒரு பாட்டுக்கு ரெண்டு இல்லனா அதுக்கும் மேல பொருள் இருக்கும். ஒரே சொற்கள் தான், ஆனா அர்த்தம் வேற வேறையா வரும். இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் வந்து அவரோட ஆமணக்கு செடிக்கும் யானைக்கும் பாடின சிலேடை.
ஓ, அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் கேட்கலாம்.
பாடல்ல வர்ற வரிகள் வந்து ரெண்டுக்குமே பொருந்தும். உதாரணமா கொட்டமுத்து அசைந்தாடும்னு சொன்னா ஆமணக்கு செடியில கொட்டமுத்து அசையும்.
சரி,
யானைக்கு தந்தம், அதையும் கொம்புன்னு சொல்வாங்க இல்லையா, அதுவும் முத்து மாதிரி விலையுள்ளது, அது அசையும். மூரித்தண்டு குலை சாய்க்கும்னா ஆமணக்கு செடியோட அந்த உள்ளீடற்ற தண்டு, அதாவது மூரித்தண்டு, காய்க்குலைய தாங்க முடியாம சாய்க்கும்.
ஓகே,
யானை அதோட வலிமையான மூரி துதிக்கையால தண்டு வாழைக்குலைய சாய்க்கும். இப்படி ஒவ்வொரு வரியும் ரெண்டு பொருளையும் தரும்.
இது வெறும் வார்த்தை விளையாட்டு இல்ல, நல்ல கூர்ந்து கவனிக்கிற தரணும், மொழி ஆளுமையும் வேணும் அதுக்கு.
ஆமா,
ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்கு. இது அந்த காலத்துல ஒரு பெரிய என்டர்டைன்மெண்டா இருந்திருக்கும் போல.
ஆமா, புலவர்களோட திறமையை டெஸ்ட் பண்ணவும் மக்களை சந்தோஷப்படுத்தவும் இது மாதிரி சிலேடை பாடல்கள் பயன்பட்டிருக்கு. இதுல ஒரு விதமான இன்டலெக்சுவல் ஹியூமர் இருக்கு.
நகைச்சுவைன்னு சொன்னதும் வீரராகவர் பத்தின ஒரு பாடல் ஞாபகம் வருது. அவர் கண் பார்வை இல்லாதவர்னு நினைக்கிறேன்.
ஆமா, பிறவி குருடர்.
அவர் யானை பரிசா வாங்கிட்டு வந்தப்ப நடந்ததா ஒரு கதை சொல்லுவாங்களே.
நீங்க சொல்றது சரிதான். பொன் விளைந்த களத்தூர் வீரராகவ முதலியார் பிறவி குருடர். ஆனா அசாதாரணமான கவித்திறமையுள்ளவர். இலங்கை மன்னனை பாடி யானைய பரிசா வாங்கிட்டு வரார். வீட்டுக்கு வந்ததும் மனைவி கேக்குறாங்க, என்னங்க கொண்டு வந்தீங்கன்னு.
அவர் கலபம்னு சொல்றார், ஆனா மனைவி அதை சந்தனம்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு நமக்கே புசிக்க வழி இல்ல, நீங்களே புசிக்கோங்கன்னு சொல்றாங்க.
கரெக்ட். அடுத்து அவர் மாதங்கம்னு சொல்றாரு. அவங்க அதை தங்கம்னு நினைச்சுக்கிறாங்க. வேழம்னு சொன்னா கரும்புன்னோ, கம்பா மான்னு சொன்னா கம்பு மாவுன்னு தப்பாவே புரிஞ்சுக்கிறாங்க. கடைசியா கைமான சொன்னப்பதான் அது யானைன்னு அவங்களுக்கு புரியுது.
உடனே அந்த அம்மா, ஐயோ நமக்கு ரெண்டு பேருக்குமே கஞ்சிக்கு வழி இல்லையே, இந்த யானைக்கு எங்க போய் சோறு போடுவோம்னு பதறாங்க. இதுல சிரிக்கிறதா இல்ல வருத்தப்படுறதான்னு தெரியல.
அதுதான் அந்த பாடலோட சிறப்பு. அதுல புலவரோட அந்த வறுமை நிலை தெரியுது, மனைவியோட அப்பாவித்தனம் தெரியுது. அதே சமயம் யானைக்கு தமிழ்ல கலபம், மாதங்கம், வேழம், கம்பமா, கைமான் இத்தனை பேர் இருக்குங்கிற மொழி வளம், இதெல்லாமே வெளிப்படுது. பாருங்க, ஒரு சின்ன பாடலுக்குள்ள எவ்வளவு விஷயங்கள். இது ஒரு சமூக ஆவணம் மாதிரி கூட இருக்கு.
ரொம்ப உண்மை. சரி, இறுதியா சத்திமுத்த புலவரோட நாரை விடு தூது பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். இதுவும் ஒரு தூது இலக்கியம் தானே, ஆனா தமிழ் விடு தூது மாதிரி இல்லையே இது.
ஆமா, இதுவும் தூதுதான், ஆனா ரொம்ப வேற மாதிரி. தமிழ் விடு தூதுல தூது போறது யாரு? தமிழ் மொழி. தூது அனுப்புறது ஒரு தலைவி. நோக்கம் வந்து காதல சொல்றது. அதுல தமிழோட பெருமை பேசப்படுது.
ஆமா.
ஆனா இங்க சத்திமுத்த புலவர் தூது அனுப்புறது ஒரு சாதாரண செங்கால் நாரைய. யாருக்கு? தன் மனைவிக்கு. என்ன சொல்ல சொல்றார் தெரியுமா?
என்ன சொல்றார்?
தன்னோட வறுமை நிலைய சொல்ல சொல்றார். செங்கால் நாரே, நீ தெற்கு குமரியில குளிச்சுட்டு வடக்கு நோக்கி போகும்போது சத்தியமுத்தம்னு ஒரு ஊர் வரும். அங்க என் மனைவி பள்ளி சகுனம் பாத்துக்கிட்டு காத்துட்டு இருப்பா. அவகிட்ட போயி, உன் கணவன் பாண்டியனோட மதுரையில குளிரால நடுங்கி போர்த்திக்க துணி இல்லாம கையால உடம்ப அணைச்சிக்கிட்டு பாம்பு மாதிரி பெருமூச்சு விட்டுக்கிட்டு கிடக்கிறத பார்த்தோன்னு சொல்லுன்னு ரொம்ப உருக்கமா கேக்குறாரு.
அடடா, கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல அந்த புலவரோட கையறு நிலையும் மனைவியோட ஏக்கமும் அப்படியே தெரியுது. தமிழ் விடு தூதுக்கும் இதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்க.
ஆமா, இது வந்து புலவர்களோட வாழ்க்கையில இருந்த வறுமை, அவங்க பட்ட கஷ்டங்கள், இதெல்லாம் ரொம்ப அப்பட்டமா காட்டுது. இலக்கியங்கிறது வெறும் கற்பனை, அலங்காரம், புகழ்ச்சி மட்டும் இல்ல, அது வாழ்க்கையோட யதார்த்தமான சில சமயம் ரொம்ப கடுமையான பக்கங்களையும் பதிவு செய்யுங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம்.
சரி,
ஒரு சாதாரண நாரை கிட்ட புலம்புற மாதிரி இருந்தாலும் அது ஒரு காலத்தோட குரலா இன்னைக்கும் நம்ம காதல ஒலிக்குது.
ஆக, இந்த சில உதாரணங்கள் மூலமா போர், பக்தி, இயற்கை, காதல், மொழிப்பற்று, நகைச்சுவை, வறுமைன்னு சிற்றுலக்கியங்களும் சரி, தனிப்பாடல்களும் சரி, எவ்வளவு பரந்த விஷயங்களை பேசுதுன்னு பார்த்தோம். இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லுது? இதெல்லாம் வெறும் பழைய கதைகள், பாடல்கள்னு ஒதுக்கிடலாமா?
கண்டிப்பா கூடாது. இந்த இலக்கியங்கள் எல்லாம் வெறும் எழுத்துக்கள் இல்லை. அவை வந்து அந்த கால மனுஷங்களோட உணர்வுகள், அவங்களோட வாழ்க்கை முறை, அவங்க நம்பிக்கைகள், சமூக அமைப்பு, அவங்களோட கலைத்திறன், எல்லாத்துக்கும் ஒரு நிலைக்கண்ணாணி மாதிரி. நாம இன்னைக்கு நவீன உலகத்துல வாழ்ந்தாலும் அடிப்படை மனுஷ உணர்வுகள், காதல், வீரம், பக்தி, துயரம், நகைச்சுவை, இதெல்லாம் மாறவே இல்லை இல்லையா?
ஆமா.
இந்த இலக்கியங்கள் அந்த உணர்வுகளை அவங்க காலத்துல எப்படி வெளிப்படுத்தினாங்கன்னு நமக்கு காட்டுது.
சரி, அப்போ இறுதியாக ஒரு கேள்வி உங்களுக்காக. நாம இன்னைக்கு பார்த்த அந்த இலக்கியங்கள்ல பரணியில வர்ற அந்த போர் சித்தரிப்பு, இல்ல குறவஞ்சியில இயற்கையோட ஒன்றி வாழ்ற விதம், தமிழ் விடுத்துதுல மொழி மேல இருக்கிற அந்த பற்று, காலமேகத்தோட சிலேடை, நகைச்சுவை, ஏன் சத்திமுத்த புலவரோட வறுமை புலம்பல் கூட, இதுல ஏதாவது ஒரு அம்சம் இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையிலயோ நீங்க பாக்குற சமுதாயத்திலேயோ எங்கேயாவது எதிரொலிக்குதா? எப்படி பொருந்தி போகுதுன்னு எப்போதாவது யோசிச்சதுண்டா?
இது ஒரு நல்ல சிந்தனைக்கான புள்ளி. நீங்களே இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சு பயணிச்சதுக்கு ரொம்ப நன்றி. இந்த இலக்கிய முத்துக்களை நீங்களும் தேடி படிச்சு அதனோட சுவைய அனுபவிக்கணும்னு கேட்டுக்கிறோம். இது நிச்சயம் உங்க பார்வைக்கு சில புது அர்த்தங்களை தரும்.